ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஒவ்வொரு பெண் பிள்ளை வாக்கியமும் நம்மள செதுக்கிறது. திருக்கோளூர் பெண் பிள்ளை ஒரு சிற்பி மாதிரி. ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை செதுக்கிறார்? வெறும சாதாரண ஒரு கல்லா தானே இருக்கு. ஆனா அந்த கல்லுல ஒரு உருவத்தை அவர் முதல்ல மனசுல பாக்கிறார். பார்த்துட்டு அந்த உருவத்துக்கு தேவையில்லாம எதெல்லாம் அந்த கல்லுல இருக்கோ அதெல்லாம் தட்டி எடுத்துட்டு அந்த உருவத்தை கொண்டு வந்துடுறார். அதுபோல பெண் பிள்ளை தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட வார்த்தைகள் தான் இந்த பெண் பிள்ளை வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்மளையுமே அழகாக செதுக்கிறது. 67-68 வாக்கியங்கள் ஆயாச்சு இல்லையா? இந்த வாக்கியங்கள் எல்லாமே கவனிச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான மாற்றங்களை கொண்டு வர்றது, நம்மளை செதுக்கிறது. நிச்சயமா இந்த 81 வாக்கியங்கள் நம்ம ஹிருதயத்துல, நம்முடைய புத்தியில, நம்மளுடைய ஆட்டிடியூட்ல, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய அப்ரோச்ல ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை கொண்டு வர்றது. பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் அழகாக சொல்றாள். கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. லோக குரு அப்படின்னா ஜகத்குரு அப்படின்னு அர்த்தம். லோகத்துக்கே குரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. யார் பகவான கள்வன் சொல்றார்கள்? இந்த வாக்கியத்துக்கு பெரியவர்கள் விதவிதமான அபிப்பிராய பேதங்கள் சொல்றார்கள். இவர்களைத்தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றார்கள். ஆனா இன்னும் ஒரு மற்ற வாக்கியங்கள் மாதிரி தீர்மானமா இவரைத்தான் அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லல. அதுல முதல்ல சொல்லும் பொழுது அழகா சுக்கராச்சாரியார் கவி நாமுசனா கவிஹி அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். கவிகளுள் நான் சுக்கராச்சாரியராக இருக்கிறேன் அப்படின்றார். சுக்கராச்சாரியர் தான் அசுரர்களுக்கு குருவா இருக்கார். சுக்கராச்சாரியருடைய அந்த பாடசாலையில தான் பிரஹல்லாதன் இருந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறார். சுக்கராச்சாரியர் விசேஷமான ஒருத்தர். பகவான் அழகா வாமன மூர்த்தியாக வரான். வாமனமூர்த்தியா வந்து மகாபலியினிடத்திலிருந்து அழகா யாச்சகம் கேட்டு வாங்கி இந்திரனுக்கு அவனுடையதான ராஜ்யத்தை எல்லாம் திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லி, சண்டையெல்லாம் இல்லாதபடி, நிகிரகம் பண்ணாதபடி ஒரு அவதாரம் தான் வாமன அவதாரம். அதனாலதான் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்றா திருப்பாவில். ஓங்கி உலகளந்த உத்தமன், ரொம்ப உத்தமனவன். தன் பேரை கெடுத்துண்டு அடுத்தவர்களுக்கு ஹிதம் செய்யும்படியான ஒருத்தன் தான் உத்தமன். அப்படி பகவான் மாயா வாமனே மதுசூதானியருளாய் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுறான். மாயா வாமனன் அழகா பகவான் வாமனமூர்த்தியா வந்துட்டு மகாபலியினுடைய முன்னாடி நின்று எனக்கு 3 அடி நிலம் தா அப்படின்னு கேட்கிறான். அப்ப மகாபலி சிரிக்கிறான், அடே குழந்தாய், கேட்கறத பெருசா கேளுடா, என்னிடத்துல கேட்ட பிறகு மீண்டும் யாரிடத்திலையும் போய் நீ கை நீட்டி கேட்கப்படாது, நன்னா பெருசா கேளு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்ப வாமனமூர்த்தி சொல்றார், நான் தபஸ் பண்றதுக்கு இடம் கிடைச்சா போதும், போதும்ன்ற மனசு இருந்தா அதுதான் பரம சௌக்கியம். எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதும்ன்ற மனசு இல்லாதவன் எங்கிருந்தாலும் அவனுக்கு திருப்தியே இல்லை, இந்திரனாக இருந்தாலும் அவனுக்கு நிம்மதி இல்லை. போதுன்ற மனசு இருக்கிறவன் கட்டாந்தரில் படுத்தாலும் நிம்மதியா தூங்குவான், கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு சௌக்கியமா இருப்பான் அப்படின்லாம் வசனம் பேசுறான். இப்படி சுக்கராச்சாரியர் பார்த்துட்டே இருக்கார் இவனுடைய நடை உடை பாவனை சிரிப்பு கள்ளத்தனம். அப்ப மகாபலியின் இடத்துல சொல்றார், அப்பா இவன் பெரிய கள்வன், ஏதோ உன்னிடத்துல யாச்சகம் வாங்க வந்த சாதாரண பால பிரம்மச்சாரி நினைச்சுடாதே, இவன் ஸ்வயம் மாயா விஷ்ணு, அவன் கள்ளனை காட்டிலும் மோசமான குள்ளன். இவன் கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், இந்த குள்ளனை நம்பாதே, இவன் பெரிய கள்வன் அப்படின்னு சொன்னார். அப்ப உடனே பகவான் பாக்குறான், அடடா இவர் சொல்லிட்டாரேன். அப்ப ஆச்சரியமா மகாபலி சிரிக்கிறான், மாயாவி விஷ்ணுவா, நரசிம்ம அவதாரம் எடுத்து வராக அவதாரம் எல்லாம் எடுத்து அவ்வளவு அழகா வந்த அந்த மூர்த்தியா, தன்வந்திரியா வந்து மோகினி அவதாரம் எல்லாம் எடுத்த அந்த விஷ்ணுவா இன்னைக்கு என் முன்னாடி குள்ள பயலா கை நீட்டி நிக்கிறார், ஆஹா அகோபாக்யம் அகோபாக்யம் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப சுக்கராச்சாரியர் இந்த கள்வனுக்கு கொடுக்காதே, இவன் முதல்ல மூணடி நிலம்னு கேட்பான், ஆனா நீ கையில ஜலத்தை தாரையா வாத்த பிறகு அப்படியே ஓங்கி உலகளக்க போறான், ஜாகிரத ஜாகிரதன்னுட்டா. அப்ப மகாபலி அசந்து போறான், ஓ அப்ப எல்லாத்தையும் அபகரிக்க போறார், ஆமாண்டா நான் சொல்றதை கேளுன்னு பதறினா. பெண் பிள்ளைத்தான் சொல்றா, கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. சுக்கராச்சாரியரை போய் ஒரு ஜெகத்குருன்னு யாராவது ஒத்துப்பாளா, லோக குருன்னு ஒத்துப்பாளான்னா, பகவான் வாமணனா வந்த சமயத்துல எல்லா லோகங்களுமே மகாபலியினுடைய கண்ட்ரோல்ல வந்துடுத்து, இந்திரலோகத்திலேருந்து பாதாள லோகம் வரைக்கும். அப்பதான் அப்ப லோகத்துக்கு அவன் லோகத்துக்கு ராஜானா அவனுடைய குரு, இவரான லோக குரு அப்படின்னு இவர் எடுத்துக்கலாம். அப்ப இந்த லோக குரு இப்படி சொல்லிட்டு, குருன்னா பகவான அடைந்து தானே வழி காட்டணும், பகவான் அடையாதே கொடுக்காதே யாரா சொல்லுவாள், அவரு கொடுக்காதேன்னு சொன்னாலும் பகவஸ்வரூபத்தை இவனுக்கு புரியும்படியா சொன்னாரோன்னு, இவன் மாயாவி விஷ்ணு ஏமாத்த வந்திருக்கான், வேண்டாம் கொடுத்துடாதே கள்வன் அப்படின்னு சொல்லிட்டாரோன்னு. ஒரு குருடைய தர்மம் என்ன, தன் சிஷ்யன் ஏமாற போறான் இல்லாட்டி அவன் நஷ்டப்பட போறான் அப்படின்னா அவன் தடுக்கணும் இல்லையா. அத சொல்ற பகவானே வந்தாலும் கூட வேண்டாண்டா எல்லாத்தையும் இழந்துடுவாயிடா, இந்த ராஜ்யம் எல்லாம் உங்ககிட்ட அபகரிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கான்னு தைரியமா சொன்னார். அப்படியே மகாபலி கேட்கலையா, கொடுத்தே தீர்வேன், அப்பதான் சாபம் கொடுக்கற சுக்கர எல்லாத்தையும் இழந்துடுவாயிடா, உனக்கு அப்பதான்டா புத்தி வரும்ன்ற. ஆனாலும் மனசு கேட்கலையா, மகாபலி ஜலம் தாரவாக்கலான் பொழுது கிண்டியில போய் குளவியா உட்கார்ந்துடுற, தண்ணி வரலையானோட பகவான் அழகா கையில இருக்க தர்ப்புள்ள கொண்டு அவர் கண்ணை குத்துறான். அதன் பிறகு அவரை பறந்து வந்துடுறார், ஜோரா பறந்து போகும்பொழுதுதான் அவர் கண்ணில் குத்தி ரத்தம் வரது எல்லாரும் பாக்கிறார். அதன் பிறகுதான் ஜலத்தை தாரவாக்குறான், பகவான் ஓங்கி உலகளந்தான். பெண் பிள்ளை அதை சொல்றா, இப்படி கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. ஆனா சுக்கராச்சாரியார் லோக குரு அப்படின்றது பல விரிவாளால ஒத்துக்கொள்ள முடியல. ஒரு அசுரனுடைய குருவை போய் எப்படி லோக குருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவர லோக குருவா ஏத்துக்கிறது இல்ல. அப்ப வேற யார சொல்லலாம் அப்படின்னா, பெரியவாளே சொல்றா, லோகத்துல பார்த்தோம்னா குருஸ்வரூபமான மூர்த்தி அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் தான். அவ்வளவு அழகா ஆலமரத்து கீழே தட்சிணாமூர்த்தியா உக்காந்துண்டு ரிஷிகள் ஞானிகள் பாகவதர்களுக்கெல்லாம் பரபிரம்ம ரகசியத்தை சொல்றா அப்படின்னு புராண இதிகாசங்கள்ல காண கிடைக்கிறவன். உடனே சில பேர் ஆக்ஷேபனை பண்ணுவா, பெண் பிள்ளை ஸ்ரீ வைஷ்ணவி அதனாலே அவள் சிவபெருமான பத்தி சொல்ல மாட்டாள், உத்தமமான வைஷ்ணவர்கள் சிவபெருமான தவறா நினைக்கிறதும் இல்லை கேவலமா பேசுறதும் கிடையாது, அவருக்கு என்ன மரியாதை உண்டோ அது அழகா கொடுத்துட்டுதான் இருக்கா. சிவபெருமான் எங்கேந்து கள்வான்னு சொல்றார், ஆச்சரியமா அந்த கண்டாகரணன் வார்த்தை இப்பயாவது ஞாபகம் வச்சுக்கணும், பின விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. நேத்தியே கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் எத்தனை பேர் இந்த விளையாட்டு விளையாடினு தெரியல, வாக்கியம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமா அழகா அந்தந்த வாக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆளுடைய பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்கோ, அக்ரூரர் விதூரர், அதுக்கப்புறம் ரிஷி பத்னி பிராட்டி, தொண்டைமான், கண்டாகரணன், இப்படி அந்தந்த வாக்கியம் சம்பந்தப்பட்ட ஆளுங்களோட பெயர் வச்சுட்டோம்னா தொண்டைமான் அப்படின்னா பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, கண்டாகரணன் அப்படின்னா பிணவிருந்திட்டேனோ கண்டாகரணனை போல. அப்ப எத்தனாவதுன்றதும் சுலபமா ஞாபகம் இருக்கும் சொன்னேன். அந்த கண்டாகரணன் சிவபெருமானத்துல மோட்சம் கேட்கலாம். அப்ப சிவபெருமான் சொல்றார், மோட்சம் தரக்கூடியவன் நாராயணனே, அவன் இப்ப துவாரகாதீசனா கண்ணனா இருக்கான், அவன் என்னிடத்துல வரேன்னு சொல்லியிருக்கான், என்கிட்ட வந்து ஒரு வரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அப்ப வரும் பொழுது நீ மோட்சம் கள் தருவான் அப்படின்றான். அப்பதான் கண்டாகரன் இப்படி பத்ரிகாசம் பக்கமா சுத்தின்று கிடக்க பகவான பாக்கிற, சிவபெருமான பாக்கிறதுக்கு பகவான் அழகா கைலாயம் வரார், ஜோரா கைலாச பர்வதம் வரார். அப்ப பகவான் அழகா கையெல்லாம் கூப்பி சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப சிவபெருமான் சிரிக்கிறார், கல்வா, ஈரேழு பதினான்கு லோகத்துக்கும் நாதனா இருந்துண்டு ஆச்சரியமா என்னுடைய ஆசைக்காக என்னிடத்திலே வந்து வரம் வாங்கிட்டு உனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி காட்டுறதுக்காக இவ்வளவு லீல பண்றியா கல்வான்ற. ஏன்னா சிவபெருமானுடைய கோபத்துலதான் மன்மதன் எரிஞ்சு ரூபமில்லாதவனா ஆயிட்டான். அப்ப சிவபெருமான் ரதிதேவிக்கு வாக்கு கொடுக்கிறார், கண்ணனுடைய குழந்தைய அவன் பிறப்பான்ற. அப்ப சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே இவன் பிறக்கணும்ன்றதுனாலேயே சிவபெருமானுக்கும் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசையா, கைலாயத்துல வந்து கண்ணன் வரணும்னு ஒரு ஆசையா. இப்படி ரெண்டு பேருக்குள்ள ரகசிய ஒப்பந்தம், அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு குழப்பமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நீ பெரியவனா நான் பெரியவனான்ற சண்டை சச்சரவும் இல்லை. நன்னா விஷயம் தெரிஞ்சவாளுக்கும் பிரச்சனையே இல்லை, அறகுறையா தெரிஞ்சுண்டு அறகுறையா புரிஞ்சுண்டு பக்தியே பண்ணாம வரட்டு வாதங்கள் பண்றவாளுக்கு தான் சிவ வைஷ்ணவ பேத சண்டைகள்லாம் உண்டாகிறது. சிவபெருமான் கோவிலுக்குள்ள அழகா பெருமாளுடைய சன்னிதானமும் உண்டு, பெருமாளுடைய கோவிலுக்குள்ள சிவ சன்னிதானமும் உண்டு. அழகா சிதம்பரத்துல பார்த்தோம்னா கோவிந்தராஜன் சிவபெருமானுடைய சன்னிதிக்குள்ளதானே இருக்க, அந்த கோவில்ல தானே இருக்கார். அதே போல திருக்குறுங்குடியில பார்த்தோம்னா நம்பிய சேவிச்சுட்டு வந்தோம்னா வெளியில சிவபெருமான் உண்டு. இன்னைக்கும் அவரை பார்த்து பக்கம் நின்ற பண்பாளருக்கு குறையேதும் உலகோ அப்படின்னு ஜீயர் கேட்கிற வழக்கமும் உண்டு. நிறைய இடங்கள்ல அழகா பார்க்கலாம் இது. இன்னைக்கும் பிருந்தாவனத்துல சிவபெருமான் கோபேஸ்வரரா உட்கார்ந்துண்டு யாரெல்லாம் பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ, யாருக்கெல்லாம் ராதாகிருஷ்ண தரிசனம் வேணும்னு பிரார்த்திக்கிறாளோ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறதாக காண கிடைக்கிறது. இப்படி நிறைய புராண இதிகாச விஷயங்கள் உண்டு. அதுல முக்கியமா பிரத்யும்னன் பிறக்கிறதுக்காகவே சிவபெருமானை பார்க்கறதுக்கு கண்ணன் போனான் அப்படின்னு இருக்கு. அப்ப சிவபெருமான் சிரிக்கிறார், கல்வா அப்படின்றார், என்ன அநியாயம், என்னமோ நான் கொடுக்கிற வரத்தினாலதான் உனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியே வந்து சமத்தா நிக்கிறியடா, சர்வஜனா இருந்து சர்வசக்தனா இருந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருந்து எப்படா இப்படி எல்லாம் பண்றாய் அப்படின்னு மயங்கராராம். அது இல்லாதபடிக்கு பகவானுடைய மோகினி அவதாரத்தை பார்த்துனு, அப்பா பெரிய கல்வன் அப்பானி, ஆணா இருந்தா அப்படியே புருஷோத்தமனா இருக்காய், பெண் வேஷம் போட்டாய், நீ ஆண் புருஷோத்தமன் பெண் வேஷம் போடணும் எனக்கு கூட மறந்து போயிடுது, என்ன கள்ளத்தனம் அப்படின்னு மயங்கரார் சிவபெருமான். அதே மாதிரி ஆச்சரியமா சிவபெருமான் கண்ணனை பார்க்க வரார் கோகுலத்துல, பிருந்தாவனத்துல வரார். அப்ப ஜோர சிவபெருமான் ஒரு பிக்ஷா பிக்ஷை எடுக்கிற வேஷம் போட்டு வரார், பிக்ஷுன்னு சொல்லுவா, பிச்சாண்டி வேஷம் இல்லையா, அது மாதிரி ஒரு சாது வேஷம் போட்டு வராரா. அப்ப அவர் சிவபெருமான் கிருஷ்ண தரிசனத்துக்காக வரார், வாசல்ல நின்று அம்மா பிக்ஷை போடுங்கம்மா அப்படின்ற. அப்ப யசோத பிக்ஷை போடலான்னு கிளம்பி வராளா. இவர் பார்த்தா ஐயோ யசோத தனியா வராளே, எனக்கு குட்டி கிச்சாவை பாக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன், ஏண்டா கிச்சா கல்வா வரப்படாதா படுத்துறியேடா, உன்னை பார்க்கதானே வந்திருக்கேன்னு அழறாராம். உடனே அவங்க வீல் 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 அழறான். அழுத உடனே யசோதைக்கு என்ன பண்றது, இருடா குழந்தை பிக்ஷை போட்டு மாட்டே மாட்டே மாட்டேன், கிச்சாவை தூக்கிண்டு போன்றானா. உடனே அழகா அவர் போய் கிச்சாவை தூக்கிட்டு வரணும், சிவபெருமான் கண்கள்ல ஆனந்த பாஷம், நான் பார்க்கணும்னு இவங்கிட்ட சொன்னதுக்காக அவனை தூக்கின கள்ளத்தனமா அழறானே அப்படின்னு பாக்குறார். அழகா தூக்கிண்டு வர்றாளா யசோத, இவன் அப்படி பாக்கிறான் சிவபெருமான பத்ரி வீல் வீல் ஆகிறான். சிவபெருமான் பாக்கிறார், ஆச்சரியமா அப்படி இருக்காரு. அவர் சொல்றார், குழந்தைய குடும்பம் வீல் வீல் ஆகிறார். உடனே யசோத சிவபெருமானை யாரோ அசுரனோன்னு பயந்துட்டா. ஏன்னா நிறைய பேர் பூதனாலாம் மாறு வேஷம் தானே வராது. உடனே குழந்தைய குடுமா மந்திரிக்கணும் அப்படின்ற பாக்குறா. இவர் தாடி, இவர் கண்ணு, கண்ணில் வந்து ஒரு ஆசை தெரியறதான். அவர் நிஜமாவே சுட்டிக்கிச்சாவ தூக்கணும்னு ஆசையில வந்தா இவளுக்கு ஒரு பயம் வந்து கொடுத்து, மா தரமாட்டேன் தரமாட்டேன். அவர் தாமா தாமான்னு சொல்ல கண்ணன் வீல் 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 அழ, அதுக்குள்ள ராதிகா ராணி வந்து ஏன் எல்லாரும் குழந்தைய அழ விடுறேன்னு சொல்லி தூக்கிட்டு போறாளாம். இப்ப சிவபெருமான் பாக்குறதே கள்ளப்பயல வரா மாதிரி வந்தாய் தூக்கலான்றதுக்குள்ள ஓடி போயிட்டியாடா அப்படின்றாளாம். அப்ப பகவான் சொல்றான், ராதிகாவை பிடிச்சாதான் நான் கிடப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொக்கு காட்டிட்டு போயிட்டான் சிவபெருமானுக்கு. அப்ப சிவபெருமான் நல்ல கள்ளண்டாணி, வந்தாய் போல வாராதாய் வரமாதான் நினைச்சா வந்துட்டான். அப்பாடா வந்துட்டானே தூக்கலான்னு நினைச்சா தூக்க முடியல, படுத்தி எடுக்கிறானே அப்படின்னு சார். பல இடங்கள்ல ருத்ரகீதம் இந்த இடத்துல எல்லாம் பார்க்கணும். பாகவதத்துல சிவபெருமான் அவ்வளவு அழகா பகவான லோக குருவாகவே அனுபவிச்சு பேசுறா. அவ்வளவு அழகா பல இடங்கள்ல கிருஷ்ணகிரியை பார்த்து 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 என்னெல்லாம் கள்ளத்தனம் பண்றான்பா அப்படின்னு அவர் புலம்புறார். அதனால சிவபெருமான லோக குரு சொன்னா அப்படின்னு நிச்சயமா ஒத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆழ்வார்கள் பாசுரங்களுடைய வியாக்கியானங்கள் பெரியவாச்சான் பிள்ளை எழுதும் பொழுது அம்பாழ்வாருடைய பாசுரங்கள் அதெல்லாம் நிறைய இடங்கள்ல ஆச்சரியமா இந்த பிரத்யும்ன விருத்தாந்தம் எல்லாம் சொல்லும் பொழுது அழகா ஜோர சிவபெருமான் கல்வான ஒரு கூட்டார் அப்படின்னு சொல்லி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ற. சிவபெருமான பத்தி பேசுறதுனால வைஷ்ணவாள்லாம் அப்படி பேச மாட்டா அப்படின்லாம் நினைச்சான்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதனால சிவபெருமான் லோக குரு, அவரை தவிர கண்ணனை கல்வன்னு சொல்ற அளவுக்கு உணர்ந்தவா யார் இருக்கா லோகத்துல சொல்லுங்க. எத்தனை அழகா அனுபவிக்கிறார். இன்னைக்கும் பிருந்தாவனத்துல கோபேஸ்வரருக்கு ஒரு தனிய மரியாதை உண்டு. இதுல ஒரு சந்தர்ப்பத்துல இவர் குட்டி கோபி வேஷம் போட்டுண்டே கண்ணனை பாக்குறதுக்கு முயற்சி பண்றான். அப்ப கண்ணை கண்டுபிடிச்சுட்டான், இவ யாரோ புதுசா இருக்கா அப்படின்னு உடனே கோபிகா யாருடி நீ யாருடி நீ யாருடின்னு மிரட்டுறாள். அப்ப கண்ணன் சொல்றான், நான் சிரிச்சுண்டு இன்னுமா தெரியல தலையில சூட்டிக்கிறதுக்கு ஆபரணம் கிடைக்கலன்னு சந்திரனை சூட்டின்னு இருக்காரு தெரியலையோ அப்படின்னு சந்திரசேகரி அப்படின்னுட்டா. அப்புறமா தான் அவள் தெரியுது சிவபெருமான அந்த வேஷம் போட்டு வந்தா அப்படின்னு காண கிடைக்கிறது. நிருசிம்மேதா அப்படின்னு கலியுகத்துல ஒரு பரம பாகவதோத்தமர், அவர் ஒரு சிவன் கோவில்ல ரகசியமா ஒளிஞ்சிருந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு பிரார்த்திச்சுட்டே இருக்கார். அப்ப சிவபெருமான் பிரத்யட்சம் ஆயிடுறார். ஆன உடனேயே ஜோரா அவர் கேட்கிறார், என்ன வேணும் அப்ப சொல்றார் நிருசிம்மேதா. நரசிம்மேதா தமிழ்ல சொல்லுவோம். நரசிம்மேதா சொல்றார், எனக்கு எது உசந்ததான பகவத் தரிசனமோ அதை காட்டி கொடுங்கோ, எது உயர்ந்ததான நாமமோ அதை சொல்லி கொடுங்கோன்ற. அப்ப ஆச்சரியமா சிவபெருமான் நரசிம்மேதாக்கு ராதே கிருஷ்ணான்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணி அழகா ராசக்கிரீடை லீலைய காட்டி கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அதனால கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போல. அது இல்லாம காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல பார்த்தோம்னா கள்வர் பெருமாள்னே ஒருத்தர் உண்டு. காமாட்சி அம்மன் கோவில் பின்னாடி இப்படி போகணும்னா பின் டோர் திறந்து போனா கரெக்டா கதவை திறந்தோன்னு பின்னாடி பெருமாள் நிற்பார். அவனை பார்த்து காமாட்சி ஏதோ கள்வன் அப்படின்னு சொல்ல அழகா அவர் சிரிச்சாரன், வாஸ்தவன் தான் இவன் கள்வன் தான் அப்படின்னுட்டு ஆறான் சிவபெருமான். அதனாலதான் சொல்றா கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. சில பேர் சொல்றா இல்ல நம்மாழ்வார் சொல்றது, சில பேர் சொல்ற திருமங்கை ஆழ்வார் அப்படின்லாம் சொல்றார் பகவான கல்வான்னு சொல்றார். ஆனா உடனே ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தோம்னா பெண்பிள்ளை வாக்கியத்துல ஒருத்தரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டான்னா திரும்பி அவர்களை பத்தி இன்னொரு ரிப்பிட்டேஷன் கிடையவே கிடையாது. நம்மாழ்வாரை பத்தி ஒரே ஒரு வாக்கியம் தான், இல்லாட்டி நம்ம கண்டாகரனை பத்தி ஒரே வாக்கியம் தான், எந்த ஒரு வாக்கியமே திரும்பி ரிப்பிட்டேஷன்னே கிடையாது. விஸ்வாமித்திரை பத்தி ரெண்டு வாக்கியம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா ஒருத்தரை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான். ஒருத்தரை பத்தியே ஒரு மூணு நாலு விஷயம் அப்படின்னே கிடையாது. ராமானுஜர் விஷயமா நாலஞ்சு சொல்றா, ஆனாலும் அதெல்லாம் ராமானுஜர் சம்பந்தப்பட்ட சிஷ்யர்கள் விஷயம்தான். ராமானுஜரை பத்தி நேரடியான விஷயம்னா அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலேன்ற அந்த ஒரு வாக்கியம் தான் நேரடியா ராமானுஜரை பத்தி பேசுறாள் ஒழிய மத்தபடி நிச்சயமா அவள் திரும்பி ரிப்பிட்டேஷனே கிடையாது. அதனால சுக்கராச்சாரியரே லோக குருன்னு சொல்லும் பொழுது சிவபெருமான சொல்றதுல ஒரு நாளும் ஒரு குற்றமும் கிடையாது. சிவபெருமான் அவ்வளவு அழகா பகவான் கண்ணனை பார்த்து கண்ணனுடைய பக்தர்களை பார்த்து அகம் செய்யேவ அச்சுத பிரிய, நானும் கிருஷ்ண பக்தன் நானும் கிருஷ்ண பிரியன் அப்படின்னு சொல்றான். சரியா? அதனாலே என்ன மால்யவானெல்லாம் பத்தி பேசுறா, அவ சிவபெருமான பத்தி அவ பேசியிருக்க கூடாதுன்றது எந்த விதத்துல நியாயம்? அதனால நாம இந்த லோக குருன்ற விஷயத்தை சிவபெருமான் இப்போதைக்கு எடுத்துருவோம். பார்க்கலாம் பிற்காலத்துல வேற ஏதாவது வாக்கியம் வந்தாலும், இல்லாட்டி வேற யாராவது பகவத் தியானம் பண்ணி யாருக்கா அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு இது சிவபெருமானே எடுத்துப்போம். கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. லோக குரு ரொம்ப அழகான வார்த்தை. குரு கீதானே ஒன்னு உண்டு, அதுல ரொம்ப அழகா குரு மகாத்மியத்தை சிவபெருமான் சொல்றார். தட்சிணாமூர்த்தியா இருந்துண்டு நாராயண வைபவத்தை தான் பேசுறார் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் பாசுரங்கள் இதிகாச புராணங்கள்லயும் ஜோரா காண கிடைக்கல். அதனாலே பெண்கள் சொல்றா நான் லோக குருவா கண்ணன கல்வான்னு சொல்ற அளவுக்கு ரியலைஸ் பண்ணி சொல்றதுக்கு நான் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன. அன்னைக்கு லோக குரு கல்வன் சொல்லக்கூடிய அவர் இந்த ஊர்ல இல்ல அப்படின்னா அப்புறம் அவர் இல்லைன்னா யாராவது இவர் கல்வன் சொல்ல முடியுமா? பெருமாள கல்வான்னு சொல்லி அனுபவிக்கிறதுக்கும் ஒரு தகுதி, ஒரு ஞானம், ஒரு பக்தி, ஒரு ஸ்ரத்தை, ஆனந்தமா ஒரு ரசிக ஸ்வபாவம் இருந்தாதானே முடியும். அதனால பெண்கள் சொல்ற அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன. அத ராமானுஜரிடத்துல இவர் சொல்றார். ரொம்ப ஆச்சரியமானவர் சுவாமி ராமானுஜர். கிருஷ்ணன் அழகா வரம் வாங்கிக்க போன பொழுது பலராமனா இருந்தவர் இந்த ராமானுஜர். அத்தியாச்சரியமாக ஆழ்வார்களுடைய விஷயங்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது சிவபெருமானுடைய விஷயத்தையும் அழகா சொல்லக்கூடிய ஒருத்தர் சுவாமி ராமானுஜர். ரொம்ப ஜோரா எப்படி ஆழ்வார்கள் சிவபெருமான அனுபவிக்கிறார்கள். வைஷ்ணவ சித்தாந்தத்தை பார்த்தோம்னா சிவபெருமான பரம பாகவத கோஷ்டி அப்படின்னு அந்த கோஷ்டியில் எடுத்துன்னு போயிடுவார். அது அவரவர்களுடைய பாவத்தை பொறுத்திருக்கு. அதே சிவபெருமான கொண்டாடக்கூடிய சிவபெருமான பிரம்மனா பிரம்மமாகவும் விஷ்ணுவை அவர் ஆராதனை பண்ணக்கூடிய ஒருத்தராகவும் சொல்றது உண்டு. இப்ப நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் எல்லாம் மகாவிஷ்ணு கொண்டாடினார் அப்படின்னு காண கிடைக்கிறது இல்லையா? ஆச்சரியமா சில சிவபுராணங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் தான் பகவானுக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார் அப்படின்ற மாதிரியும் காண கிடைக்கிறது. இது பெருசா சிவ வைஷ்ணவ சண்டைக்கான இடம் இல்லை. பெண் பிள்ளையினுடைய அந்த ஆழம், அவள் பிடிச்சிருக்கிற விஷயம், இதுலேந்து நம்ம தீர்மானிக்க வேண்டியது அவனை கல்வனாகவும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ரசிக ஸ்வபாவம் வேணும். இத சிவபெருமான் இல்லை ஒதுக மாட்டேன் அப்படின்னா சரி லோக குருவா நீங்க சுக்கராச்சாரியரை வச்சுக்கோங்க, இல்லாட்டி வேற யார வேணாலும் வச்சுக்கோங்க. சிவபெருமான வச்சுக்கிறதுனால குற்றமும் இல்லை அபச்சாரமும் இல்லை. வசத்தியான விஷயம்தான். பெண்பிள்ளை வாக்கியத்துல ரெண்டு வாக்கியங்கள், இந்த ஒரு வாக்கியம் இந்த மாதிரி பெரிய பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்க ஒரு வாக்கியம், இன்னொரு வாக்கியம் பின்னாடி வர்றது, அது ராமானுஜர் காலத்து கடந்த ஒரு வாக்கியம் அப்படின்னு. இந்த ரெண்டு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே தெளிவான விஷயங்கள். எப்படி இருந்தாலும் கல்வா அப்படின்னு சிவபெருமான் பல இடங்கள்ல சொன்னார் அப்படின்னு நிரூபணம் ஆகிறது. சோ இனிமேல் எங்கேயாவது சிவபெருமான் கோவிலுக்கு போனேன்னா ஆஹா கல்வான்னு சொன்னேளே நானும் அந்த மாதிரி அந்த கல்வன் அனுபவிக்க ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. நீங்க எப்படி அழகா அந்த கல்வன் அனுபவிச்சேளோ, நீங்க எப்படி குட்டிக்குச்சாவை தூக்கணும்னு ஆசைப்பட்டேளோ, நீங்க எப்படி நரசிம்ம மேதாவுக்கு பகவத் தியானம் பகவத் விஷய அனுபவத்தை சொல்லிக் கொடுத்தேளோ எனக்கும் சொல்லிக் கொடுங்கோ. ஏன்னா பிரச்சேதசர்களுக்கெல்லாம் ருத்ரகீதம் சொல்லிக் கொடுத்து நாராயண சரஸ்ல தபஸ் பண்ணுங்கோ ஹரி காட்சி கொடுப்பான்னு சொல்லி கொடுத்தவரே சிவபெருமான். நாராயண சரஸ்ன்றது குருவாயு. இந்த மாதிரி நிறைய இடங்கள் நிறைய உதாரணங்கள் இருக்கு. சரியோ? சோ இனிமேல் எங்கேயாவது யாராவது கள்ளத்தனம் கல்வன் அப்படின்னாலும் இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கோ. அழகா சிவபெருமான் நினைச்சுக்கோங்கோ. மகாபலியினுடைய குரு மகாபலி விஷயங்கள் கேட்டாலும் கல்வா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப கல்வா இடைய கள்ளப்பயல அப்படின்னு சொல்லி பாருங்க. அது தனி சுகம்தான். கல்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. ராமானுஜர் ஆனந்தமா சிரிக்கிறார். எப்படியெல்லாம் அந்த பெண் பிள்ளை ரசிக்கிறாள், எப்படியெல்லாம் ஜோரா அனுபவிக்கிறாள் அப்படின்னு ஆனந்தத்துல தளைக்கிறாள். இந்த பெண் பிள்ளையினுடைய ஆனந்தத்தை பார்த்து ராமானுஜரும் திளைக்கிறார். அத்தனை வசத்தி கல்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. ரீகேப் பண்ணிடுங்கோ ஆச்சு. இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் மாதிரி வாக்கியங்கள் குறைஞ்சுட்டே வருது. இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள பெண் பிள்ளை வாக்கியம் முடிய போறது, உபன்யாசம் முடிய போறது. வாழ்க்கை முழுக்கவே இந்த பெண் பிள்ளை வாக்கியம் நமக்கு பெரிய ஒரு பலத்தை கொடுத்தே தீரும். கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீ. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்தி கீ ஜெய். ராதே கிருஷ்ண. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.